தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாகுபடி தாங்க. இந்த கருவேப்பிலை சாகுபடியை பற்றி சொல்கிறதுக்கு தாங்க நம்ம வேளாண் விரிவாக்கம் மற்றும் ஊரக சமூகவியல் துறையிலேருந்து நமது திரு அருண்குமார் அவர்கள், திரு மோகன்ராஜ் மற்றும் செல்வி சஞ்சீவிகா அவர்கள் வந்திருக்காங்க. இந்த வந்து கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட உணவில் வந்து சுவையையும் மனத்தையும் கூட்டுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் தாங்க. நம்ம இந்திய உணவில் வந்து ஒரு மனமூட்டை பயன்படுத்தும் மிக முக்கியமான பொருள் தாங்க நம்ம கருவேப்பிலை. கருவேப்பிலைங்கிறது சைவ உணவாக இருக்கட்டும், அசைவ உணவாக இருக்கட்டும், ரெண்டுத்திலையும் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தாங்க. கருவேப்பிலை வந்து கடும் வறட்சியாக இருந்தாலும் சரிங்க, குறுகிய காலமாக இருந்தாலும் சரிங்க, அதிக பயன் தரக்கூடிய செடியாகுங்க. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாகுபடி பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கருவேப்பிலை சாகுபடியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சீவிகா அவர்கள் வந்து விவரமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோங்க.
இப்போ கருவேப்பிலையில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். கருவேப்பிலையில் உயிர் சத்து, அதாவது விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வளரும் குழந்தைகள், கை குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. கருவேப்பிலையை நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா இளநிறை எல்லாமே வந்து சரியாயிடும். அதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பின்மை, சுவாச பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் வந்து கருவேப்பிலை வந்து தடுக்கும். கருவேப்பிலையை மோரில் அரைச்சி குடித்தோம்னா சீதபேதி, வயிற்று வலி இது எல்லாமே வந்து குணமாகும். கருவேப்பிலையை கசாயம் காய்ச்சி குடித்தோம்னா சூடு, காய்ச்சல் இது எல்லாமே வந்து தணிக்கும். இலையை வறுத்து அப்படியே சாப்பிட்டாலும், இல்லைனா புதினா கூட சேர்த்து துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் வாந்தி நிற்கும். சர்க்கரை நோய், புற்றுநோய் மற்றும் மற்ற இதர பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்தக்கூடிய குணங்கள் வந்து கருவேப்பிலையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கருவேப்பிலையோட மிளகாயை சேர்த்து துவையலா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா குமட்டல், வாந்தி, அஜீர்ணபேதி, சீதபேதி, சரியா மந்தம் இதெல்லாமே வந்து சரியாயிடும். வீக்கம், பித்தம் இது எல்லாத்தையும் சரிப்படுத்துகிற குணம் வந்து கருவேப்பிலைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் பெண்களுக்கு வந்து முடி வளர்றதுலேருந்து கருவேப்பிலைக்கு ரொம்ப அதிகமான குணம் வந்து இருக்குது. இப்போது கருவேப்பிலையில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கருவேப்பிலையை வந்து இந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. அதே தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருச்சி மாவட்டங்களில் அதிக நிலப்பரப்பில் வந்து பயிர் செய்கிறாங்க. இதில் என்னென்ன ரகம் இருக்குன்னு பார்த்தோன்னா செங்காம்பு ரகம், பச்சைக்காம்பு ரகம் அப்படின்னு ரெண்டு ரகம் இருக்குது. அதே செங்காம்பு ரகம் பார்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும், பெரிய காம்பு இருக்கும், பெரிய பெரிய இலை இருக்கும். அதே பச்சை ரகம் பார்த்தோன்னா சிறிய இலை இருக்கும், பளபளப்பாக இருக்கும். அதனால் நம்ம சந்தையிலையும் மார்க்கெட்லேயும் அதிகமாக விலை போகிறது வந்து நம்ம பச்சை காம்பு ரகம் தான். அதே கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இருக்க மாதிரி கர்நாடகாவில் தார்வாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் ரெண்டு ரகம் இருக்கும், தார்வாடு 1 மற்றும் தார்வாடு 2. அந்த இரண்டு ரகங்கள்லையுமே அதிகமாக வாசனை எண்ணெய், இரும்பு சத்து இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது பருவம். பருவம் வந்து கருவேப்பிலையில் ஜூன், ஆகஸ்ட் மாதங்களில் வந்து பயிரிடலாம். குறிப்பிட்டு பார்த்தோன்னா ஜூலை 1 முதல் ஜூலை 15 வந்து நம்ம நடவு செய்தோன்னா மகசூல் ரொம்ப அதிகமாக இருக்கும். தட்பவெப்ப நிலை பற்றி இனிமே பார்க்கலாம். தட்பவெப்ப நிலை பார்த்தோன்னா கருவேப்பிலை அனைத்து பருவங்களையும் வந்து நல்லா பயிர் செய்து நம்ம வளர்க்கலாம். வறட்சியான பகுதிகளையும் நல்லா வளரக்கூடிய தன்மை வந்து கருவேப்பிலைக்கு அதிகமாக இருக்குது. குறைந்த வெப்பநிலை, அதாவது 13 டிகிரி செல்சியஸ் கீழே போனால் மட்டும்தான் அதோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். எந்த மண்ணில் நல்லா வளரும்னு பார்த்தோன்னா செம்மண் கலந்த இருபொறை மண்ணில் வந்து அதிகமாக வளரும். அதுவும் இல்லாமல் கரிசல் மண், வண்டல் மண் இது எல்லாத்துலேயும் கூட நம்ம பயிர் செய்து வளர்க்கலாம். அடுத்து விதை சேகரிப்பு பற்றி பார்க்கலாம். இப்போது கோயம்புத்தூரில் இருக்க விவசாயிகள்லாம் எங்க போய் வாங்குறாங்கன்னா மேட்டுப்பாளையம்ல இருக்க உழவர்கள் கிட்ட நேரடியா போய் வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இடைத்தரகர்கள் மூலமா வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லை நானே வந்து விதையை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா கருவேப்பிலை பழங்களை வந்து சேகரிச்சு அதுல தண்ணீர்ல மூழ்க விட்டு அதுல இருக்க மேல் தோலை வந்து எடுத்துட்டு உள்ள இருக்க கொட்டைகள், அதாவது விதைகளை வந்து சேகரித்து அவங்க பயிர் செய்யறாங்க. தண்ணீர்ல மூழ்க விட்டு எடுக்கிற விதைகளை வந்து 1-2 நாட்களுக்குள்ள விதைச்சிடணும். அப்படி இல்லைன்னா முளைப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ விதை அளவு, 1 ஏக்கர்ல எவ்வளோ விதைகள் போடணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 1 ஏக்கருக்கு பழங்கள்னு எடுத்தோம்னா 8 கிலோ பழங்கள் வந்து தேவைப்படும். இல்லை நான் வந்து நாற்றங்கால் வச்சு நடவு செய்ய போறேன் அப்படின்னா 6500-7000 நாற்றங்கால் வரைக்கும் தேவைப்படுது. 1 நாற்றங்கால் வந்து 1-1.5 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ நாற்றங்கால் தயாரிப்பு முறை பற்றி பேசலாம். நாற்றங்காலை வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கருவேப்பிலை விதைகளை எடுத்து மேட்டுப்பாத்திகள் அமைத்து வந்து நாற்றங்கால் தயாரிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பாலித்தீன் பைகளில் வந்து போட்டு அதை முளைக்க வச்சும் நாற்றங்கால் வந்து தயாரிக்கிறாங்க. நல்ல நாற்றங்கால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த நாற்றங்காலோட வயது வந்து 60 நாள்லேருந்து 70 நாளுக்குள்ளே இருக்கணும். அப்படி நம்ம மேட்டு பார்த்து இட்டு இடுறோம் அப்படின்னா அதில் வடிகால் வசதி வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா தண்ணி அதில் மூழ்கிச்சுன்னா அதோட வேர்கள் வந்து அழுகிரும், அப்புறம் இலைகள் வந்து பழுத்து போயிடும்.
இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சாக்குப்படி அதோட தொழில்நுட்பங்கள் அதோட பயன்கள்லாம் பற்றி இப்போ சஞ்சீவிக்கு வந்து நல்ல விவரமாக சொன்னாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம மோகன்ராஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போங்க. இது வந்து மோகன்ராஜ் வந்து நடவு முறை அப்புறம் என்னென்ன பயிர் மேலாண்மைலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க விவரமாக. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதே நடவுன்னு எடுத்துக்கிறீங்களா, நமக்கு ரெண்டு பருவக்காலங்கள் இருக்குங்க, தென்மேற்கு மற்றும் வடக்கிழக்கு பருவ மழைக்காலங்கள் இருக்குது. இது வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து நட்டிங்கன்னா நல்லா வந்து சிறப்பாக வருங்க. அதுவும் தண்ணீர் வந்து இந்த ரெண்டு காலத்துலேயும் நம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கு. அது கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூரில் இப்போ வந்து நிற்காம மழை பெய்யுங்க இந்த பருவகாலங்க. அதே மாதிரிங்க இந்த பருவகாலத்தை நட்டிங்கன்னா அழகாக நம்ம அப்படி தங்க மாதிரி காய்க்குங்க. இது வந்து 60 to 70 நாட்கள் வயதுள்ள செடிகளை வந்து நம்ம எடுத்துருந்து நடலாங்க. அதாவது நல்ல முதிர்ந்த மரத்துலேருந்து நீங்கள் நல்ல ஒரு இதாக இருக்குங்க, விதைகள் இருக்கும், விதைகளை எடுத்து இதை வந்து பாலித்தீன் பையில் போடலாங்க. அல்லது நம்ம பாலித்தீன் பையிலனா கூட நம்ம வந்து குளித்தட்டு குளித்தட்டில் போட்டு நல்லா செடி வச்சிங்கன்னா செடி வந்து நல்லா வளர்ந்துருங்க. ஒரு 60 to 70 நாள் எடுத்தோடனே நீங்கள் 2 to 2.5 வைங்க. அதாவது 2 அடிங்கிறத வரிசைங்க, 2 அடிங்கிறது செடிக்கு செடிக்கு இடைவெளிங்க. இதில் வந்து நெட்டிங்கன்னா 2622 செடி வருதுங்க. இந்த செடியில் நீங்கள் நெட்டிங்கன்னா இந்த காலத்து நெட்டிங்க தங்க மாதிரி காய்க்குங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா கீழே பிடிச்சி வேர் பிடிச்சி நல்லா வந்துருங்க. அதே வந்து ஏதோ வறட்சி காலத்தில் நெட்டிங்கன்னா 1-2 செடி, அதாவது ஒரு 2622 செடியில் ஒரு 100 செடியாச்சு இதாகிச்சா அது மறுபடியும் நெட்டுக்கலாங்க. அது நெட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து செழிப்பாக வருங்க. நெருக்கி கூட நெட்டுக்கலாம், நெருக்கி நெட்டிங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு நல்லா. இது வந்து பிஞ்சையும் நெட்டிங்களை பற்றி பார்க்குங்க. இன்றைக்கி உர நிர்வாகம், உர நிர்வாகம் போது நீங்கள் வந்து ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். ரசாயன உரங்கள் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம வந்து மண்ணை வந்து நல்லா எல்லாம் மலட்டுத்தன்மையாகிருச்சிங்க இந்த ரசாயன உரங்களை போட்டு. அதனால் நம்ம ஆர்கானிக்காக பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு காப்பு வருங்க. அது ஆர்கானிக்னா ஒன்றும் இல்லைங்க, இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துங்க. இல்லை இயற்கை பூச்சி பூஞ்சன்களை பற்றி இது பயன்படுத்துங்க. இயற்கை உரங்கள் வந்து அதாங்க நம்ம வீட்டிலே இருக்கிற மாட்டு தொழு உரம் தாங்க இயற்கை உரங்கிறது. இயற்கை பூச்சி விரட்டிங்கும் போது நீங்கள் வந்து பஞ்சகவியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். பஞ்சகவி அடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா காய்க்குங்க. பஞ்சகவியம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டு பசுமாட்டிலேருந்து வர நெய் பால் தயிர் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறது தாங்க நம்ம வந்து பஞ்சகவியங்கிறது. உரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நல்லா மக்கிய தொழு உரம், அதாவது நம்ம 10 டன் நீங்கள் டெய்லியும் எடுத்து மாட்டு சாணத்தை எடுத்து குளியில் போட்டு அதே எடுத்து போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நல்லா ஒரு 10 டன்னுக்கு போடுறீங்களா ஒரு ஏக்கருக்கு நல்லா சத்தியடைங்க. சரி அப்படி இல்லை ரசாயன உரம் தான் எனக்கு வேறு வழி இல்லை, தொழு உரம் கம்மியாக இருக்குது, ரசாயன உரம் போட்டே ஆகணுங்கும் போது ஒரு 330 கிராம் யூரியா போடுங்க. அதே மாதிரி 156 கிராம் சூப்பர் ஃபாஸ்பேட் போடுங்க. வேறு வழியே இல்லை ஒரு பொட்டாஸ் போடணுங்கிறது 80 கிராம் பொட்டாஸ் போட்டுருங்க. இது வந்து ஏன்னா மழை காலத்தில் போட்டிங்கன்னா நல்லா மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுட்டு போயிருங்க. அதனால் மழை வந்து நின்ன உடனே போட்டிங்கன்னா நல்லா செடிக்கு ஈரத்துக்கு அதுமா நல்லா உங்களுக்கு வந்து தேங்குங்க. நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கட்டுங்க. அப்படி முடியலையா தண்ணியே இல்லாத பட்சத்தில் வறட்சியாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது தெரில அப்போங்கும்போது சொட்டு நீர் போட்டுக்கோங்க. சொட்டு நீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கட்டுறது வந்து ரொம்ப கம்மியாகுங்க சொட்டு நீர் மூலமாக. ஏன்னா சொட்டு நீரில் வந்து உப்பு சேருதுன்னு சொல்கிறீங்களா, உப்பு சேர்ந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஈயம் கரைசல் எடுத்து ஊற்றுங்க, ஈயம் கரைசல் எல்லாமே இது தான் இருக்குங்க, பாக்டீரியா அந்த இது தான் இருக்கும். அது வந்து நம்ம செடிக்கும் நல்லது நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக்காக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உப்பு சேராதுங்க எதுவும் இது பண்ணாங்க. அறுவடை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு வந்து நல்லா வந்து தண்ணி கட்டிகிட்டே இருந்திங்கன்னா கவாத்து வந்து ஒரு ரொம்ப முக்கியமானதுங்க. கவாத்து வந்து பண்ண பண்ண தான் செடியும் நல்லா வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 3 to 4 அடி உயரம் இருக்கும்போது 1/2 அடிக்கு வந்து கவாத்து பண்ணிடுங்க. கவாத்து பண்ணிங்கன்னா நல்லா பக்க கிளைகள்லாம் நல்லா முளைச்சி வருங்க, அது மூலமாக நீங்கள் நல்லா செடியாக இது பண்ணிக்கலாம். இது வந்து களை வந்து ரொம்ப வருதுன்னு சொல்கிறீங்களா, களை வந்து முடிஞ்சாலும் கையில் எடுக்க பாருங்கள். கையில் எடுக்க முடியலையா வேறு வழி என்னன்னு பார்க்கும்போது 1 லிட்டருக்கு 1.25 மில்லி லிட்டர் வந்து களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தலாம். அதாவது களைக்கொல்லினா நம்ம கிளைசால் இருக்குதுங்க, அதாவது நம்ம ரவுண்ட் அப்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ரவுண்ட் அப் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க, அழகாக களையை வந்து கட்டுப்படுத்தலாங்க. அறுவடைங்க பார்க்கும்போது 6 மாதங்கள் வந்து செடி உயிரை வந்து 3 to 4 அடி வந்துருங்க. வந்த உடனே 70 to 90 நாட்கள் இடைவெளியில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அறுவடை பண்ணலாங்க. வருஷத்துக்கு 3 தடவையிலேருந்து 4 தடவை வரைக்கும் நீங்கள் தாராளமாக அறுவடை பண்ணலாம். கவாத்து நல்லா பண்ணிங்கனாலே பக்க கிளை வந்துருங்க, பக்க கிளை வந்து அழகாக வெட்டி விட்டுட்டே இருங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து ரட்டுனிங் சொல்லுவாங்க, அடியோடு வெட்டிட்டு மறுபடியும் அதில் வந்து புது கிளைங்க வருங்க. இது எதுக்குங்கனாங்க, இது வந்து நம்ம பூச்சி வராமல் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கும் நோய் அங்கங்கே இலையில் ஓட்ட ஓட்டையாக இருக்குங்க. அந்த ஓட்டையெல்லாம் இது பண்ணுறதுக்கோசரம் வந்து நம்ம வந்து அடியில் வந்து ரட்டுனிங் பண்ணுவோங்க. ரட்டுனிங்கிறது அடியோடு வெட்டி விட்டுருவோம் அதுதாங்க. இல்லையா கவாத்து மட்டும் பண்ணுங்கள், கவாத்து பண்ணிங்கனால நல்லா இலையெல்லாம் நல்லா வந்துடும், அதில் வந்து நீங்கள் எடுத்து வெட்டிக்கலாங்க. செடி வந்து ஒரு 3 to 4 உயரம் இருக்கும்போது தான் நம்ம 3 அடியிலேருந்து 4 அடி இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா கருவேப்பிலை எல்லாத்தையுமே எடுப்பாங்க. நெருக்கி நடவு முறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 8 to 10 டன் வந்து இலை கிடைக்குங்க. சாதாரணமாக நடும்போது 2 to 3 டன் வந்து வர விளைச்சல் வந்து கிடைக்கிறது. அதே ஒரு ஏக்கருக்கு வந்து 8 to 12 டன் வந்து சாதாரணமாக நமக்கு கிடைக்குங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒரு கிலோங்கிறத விட ஒரு கத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கத்தங்கிறத அண்ணாச்சி கடையில் பார்த்திங்கன்னா 5 ரூபா போவாங்க இல்லை 10 ரூபா போவாங்க. சந்தையில் வந்து பெரிய கத்தையாக இருந்தால் 10 ரூபா போவாங்க, சின்ன கத்தையாக இருந்தால் 2 to 5 ரூபாய்க்கு போவாங்க. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இது வந்து நல்ல ஒரு இதுதாங்க. 6 அடியிலேருந்து 7 அடி கூந்தல் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா பெண்களுக்கு, அது வந்து முக்கிய காரணமே கருவேப்பிலை தாங்க. அதனால் கருவேப்பிலை வந்து தினமும் நீங்கள் பயன்படுத்துங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாகுபடி தொழில்நுட்பங்களும் பயன்களும் பற்றி பார்த்தாங்க. அது தொடர்ந்து நடவு முறை அப்புறம் என்னென்ன பயிர் மேலாண்மையெல்லாம் இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்த்தாங்க. கடைசியாக என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் என்னென்ன அதை வந்து எப்படிலாம் வணிகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறாங்க. அது வந்து நம்ம அருண்குமார் அவர்கள் வந்து நல்ல விவரமாக சொல்ல வந்திருக்காருங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்போம்.
நன்றி திரு மோகன் அவர்களே. அடுத்ததாக நாம் கருவேப்பிலை சாகுபடிக்கான வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலை விற்பனை சாகுபடி நிலங்களிலே நடைபெறுகிறது. வியாபாரிகளை அறுவடை செய்து அவற்றை 2 கிலோ, 3 கிலோ மற்றும் 5 கிலோ கட்டுகளாக கட்டி சிறு லாரி மற்றும் பெரிய லாரியில் ஏற்றிச் செல்கிறார்கள். ஒரு டன் கருவேப்பிலை 125 அறுவடை செலவாக வியாபாரிகள் உழவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். உழவர்களிடம் பணம் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. ஆத்தூரிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட கருவேப்பிலை சென்னை, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற இடங்களுக்கு மருத்துவ பயன்களுக்காகவும், சமையல் பொடிகள் தயாரிப்பதற்காகவும் மற்றும் அன்றாட சமையல் உபயோகத்திற்காகவும் அனுப்பப்படுகிறது. அடுத்ததாக நாம் கருவேப்பிலை சாகுபடியிலிருந்து மதிப்பு பொருட்கள் தயாரிப்பு பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை நம் அன்றாட உணவு வகைகளில் தாளிதம் செய்வதற்கும் சட்னி பொடி தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலையில் சுண்ணாம்பு சத்து 830 மில்லிகிராம், நார் சத்து 6.4 கிராம் உள்ளது. கொழுப்பு சத்து மிக குறைந்த அளவு உள்ளது. கருவேப்பிலையில் கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை பருப்பு பொடி, கருவேப்பிலை பிஸ்கட் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம். முதலாவதாக கருவேப்பிலை தொக்கு பற்றி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 100 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 2 கிராம், பூண்டு 10 கிராம், இஞ்சி 10 கிராம், பெருங்காயம் 1 கிராம், புளி 5 கிராம், பச்சை மிளகாய் 2 கிராம், நல்லெண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு. அடுத்ததாக செய்முறை பற்றி பார்க்க போகிறோம். இளந்தலை கருவேப்பிலை கழுவி சுத்தம் செய்யவும். அடுத்ததாக மேலே கொடுக்கப்பட்டுள்ள அளவு மசாலா பொருட்களுடன் கருவேப்பிலையும் சேர்த்து அரைத்து கொள்ளவும். அரைத்த கலவை அடுப்பில் வைத்து கிளறவும். புளியை கரைத்துவிட்டு 3 நிமிடம் வேகவிடும். நல்லெண்ணெய் சிறிது சிறிதாக சேர்த்து கெட்டியாக முறை கிளறி உப்பு மற்றும் பெருங்காயம் சேர்த்து பொடிகளில் அடைக்கவும். தென் கருவேப்பிலை பேஸ்ட், கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்த பொடி மற்றும் கீரைகளுடன் சேர்த்து பொடி தயாரிக்கலாம். நம் நாட்டில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனை தவிர்ப்பதற்கு கருவேப்பிலையை பொடியாகவோ அல்லது இலையாகவோ அன்றாட உணவில் சேர்ப்பதன் மூலமாக இவ்வகை பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யலாம். நன்றி.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாகுபடி செய்யும் தொழில்நுட்பங்களை பற்றி பார்த்தாங்க. கருவேப்பிலை சாகுபடி செய்யும் தொழில்நுட்பங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருத்துவ குணங்களும் மற்றும் எப்படியெல்லாம் பயிர் செய்யும் தொழில்நுட்பங்களை பற்றி வந்து செல்வி சஞ்சீவிகா அவர்கள் வந்து நல்லா சொன்னாங்க. அதை தொடர்ந்து வந்து எப்படியெல்லாம் நடைமுறை பண்ணணும், அப்புறம் என்னென்ன பின் செய்யும் நேர்த்தி முறைகள்லாம் என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் திரு மோகன்ராஜ் அவர்கள் வந்து நல்லா சொன்னாங்க. அப்போ கடைசியாக நம்ம அண்ணன் திரு அருண்குமார் அவர்கள் வந்து மதிப்பு கட்டப்பட்ட பொருட்களும் எப்படியெல்லாம் வணிகம் பண்ணலாம், எப்படியெல்லாம் இது இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா சொன்னாங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு 1/2 ஏக்கரா, 1/4 ஏக்கரா எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரிங்க கருவேப்பிலை போட்டுவிடுங்க. கருவேப்பிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க. அண்ணன் மதிப்பு கட்டப்பட்ட பொருள் சொல்லும்போது கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பொடியாக்கிக்கோங்க, நல்லா எண்ணெயில் விட்டு எண்ணெயில் இது பண்ணி நல்லா சாப்பாட்டில் வந்து சாப்பிடுங்க. நல்லா அது வந்து கருவேப்பிலை வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குதுங்க. நல்லா கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு இதுங்க. கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 6 அடியிலேருந்து 7 அடி கூந்தலுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கருவேப்பிலை பொடி சாப்பிட்டாங்க. அது கருவேப்பிலை எண்ணெயை தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா கருவேப்பிலையை போட்டு நல்லா காய்ச்சி நல்லா அந்த எண்ணெய் குழந்தை தரவிருக்காங்க. அதுதாங்க கருவேப்பிலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதாங்க மருத்துவ குணம். மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. சைவ உணவாக இருக்கட்டும், அசைவ உணவாக இருக்கட்டும், எல்லாத்திலும் நம்ம பயன்படுத்துறோங்க. இன்னைக்கு இப்போ மழை பெஞ்சிருக்கு பாருங்க, நீங்கள் இந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு முதிர்ந்த விதை எடுத்து நாற்று போட்டு அதை வந்து நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா கூட நல்லா வளருங்க. உங்களால் வீட்டில் ஒரு 1/2 ஏக்கர்லேருந்து 1/4 ஏக்கர் சும்மாவே இருக்குதுங்களா, மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த டைமில் முடிஞ்ச அளவு போடுங்க. அப்படியே இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு 4 செடி வைங்க கருவேப்பிலை, நல்லா உங்களுக்கு வந்து நல்லா இது பண்ணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாக்குப்படி பற்றி பார்த்தாங்க. அதாவது என்னென்ன பயன்கள் இருக்குது, என்னென்ன சாக்குப்படி தொழில்நுட்பங்கள் இருக்குதுலாம் நம்ம பார்த்தாங்க. அதை தொடர்ந்து நடைமுறை, அதாவது நடைமுறை வந்து எத்தனை அடிக்கு எத்தனை அடி வைக்கணும், அப்புறம் என்னென்ன பின் செய்யும் தொழில்நுட்பங்கள், அதாவது எப்படியெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அப்போ கவாத்து எப்படி பண்ணுறது, அப்புறம் எப்படி அறுவடை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம விவரமாக பார்த்தாங்க. அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தது வணிகம். அப்புறம் வணிகத்துக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் எப்படி எப்படிலாம் வணிகம் பண்ணலாம், என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தாங்க. கடைசியாக இந்த கருவேப்பிலைங்கிறது ஒரு நல்ல பயிருங்க. அதாவது குறைந்த காலத்தில் குறைந்த முதலீட்டில் அதிகம் வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல பயிருங்க கருவேப்பிலை. கருவேப்பிலை சாகுபடி செஞ்சு விவசாயிகள் அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.